يعطي حياتي قرآن.
رحمن يا رحمن
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 10வது ஹலக்கா தொடரின் 26வது பாகம். பிஸ்மில்லா அல்ஹம்துலில்லா அஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அலா ரசூலில்லா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு சிஸ்டர்ஸ். இன்னொரு முறை இந்த புதன்கிழமையில இமாம் நவவியின் 40 ஹதீஸ்கள் விளக்க உரை தொடர்ல இந்த பாட்காஸ்ட் மூலம் திரும்பவும் உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி சிஸ்டர்ஸ். நாங்கள் லாஸ்ட் வீக் பார்த்த ஹதீஸ் உங்களுக்கு நினைவிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அந்த ஹதீஸினுடைய சுருக்கம் என்னன்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு காசு பணம் சொத்து சுகம் எதுவுமே இல்லாம இருக்கிற நிலையில கூட உங்களுக்கு சதக்கா பண்ண முடியும், உங்களால் தர்மம் பண்ண முடியும்ன்றத இஸ்லாமிய வழிகாட்டல் எவ்வளோ அழகா எடுத்து காட்டுதுன்றதை தான் நாங்கள் லாஸ்ட் வீக் பார்த்தோம். இந்த வீக் இப்போ நாங்கள் பார்க்க போகிற ஹதீஸும் கிட்டத்தட்ட அதே மாதிரியான ஒரு ஹதீஸ் தான், சதக்கா பற்றின ஹதீஸ் தான். எப்படியெல்லாம் நாங்கள் சதக்கா செய்ய முடியும்ன்றதை இந்த ஹதீஸில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரொம்ப அழகா எடுத்து காட்டுறாங்க. இந்த ஹதீஸின் அறிவிப்பாளர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, அபு ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு. அவங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக அவங்க இந்த ஹதீஸில் என்ன சொல்கிறாங்கன்னு இப்போ பார்க்கலாம். சூரியன் உதிக்கிற ஒவ்வொரு நாள்லையும் மனிதர்கள் தங்களுடைய ஒவ்வொரு மூட்டு எலும்புக்காகவும் தர்மம் செய்ய வேண்டும். ரெண்டு பேருக்கு இடையில நீதி செலுத்துவது சதக்காவாகும். ஒருவர் தமது வாகனத்தின் மீது ஏறி அமர உதவுவதும் அல்லது அவரது பயண சுமைகளை அதில் ஏற்றி விடுவதும் தர்மமாகும். நல்ல வார்த்தையும் தர்மமாகும். ஒருவர் தொழுகைக்கு செல்ல எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியும் தர்மமாகும். தீங்கு தரும் பொருளை பாதையிலிருந்து அகற்றுவதும் தர்மமாகும். அதாவது இவை எல்லாமே சதக்காவாகும் அப்படின்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த ஹதீஸில் சொல்கிறாங்க. இந்த ஹதீஸினுடைய அடிப்படை விளக்கத்தை தான் நாங்கள் இப்போ பார்க்க போகிறோம். ஸோ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஃபர்ஸ்ட்லேயே என்ன சொல்கிறாங்க, சூரியன் உதிக்கிற ஒவ்வொரு நாள்லையும் நானும் நீங்களும் எங்களுடைய உடம்பில் இருக்கக்கூடிய எலும்பு மூட்டுகள் மீது தர்மம் செய்ய வேண்டும். இப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓலஃபர்ன் இந்த ஹதீஸை ஸ்டார்ட் பண்ணுற நேரமே ஏன் மனித உயிரியல் பற்றி பேசுறாங்கன்றத பத்தி நாங்க கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்னையும் உங்களையும் எவ்வளவு அழகா படைச்சு வச்சிருக்கிறான். நாங்க யோசிக்கிறதுல இருந்து, நாங்க பேசுறதுல இருந்து, நாங்க சுவாசிக்கிறதுல இருந்து, நாங்க நடக்கிறதுல இருந்து எல்லாமே அல்லாஹ்வுடைய நியமா. எங்களை ஒரு மனிதனாக இந்த மனித உருவத்துல படைச்சு எங்களுடைய ஆன்மாவை இதுக்குள்ள விட்டு எவ்வளவு அழகான எவ்வளவு சிறப்பான ஒரு படைப்பாக படைத்திருக்கின்றான். இதைத்தான் அல்லாஹ்வே குர்ஆன்ல என்ன சொல்றான், தக்வீம், நாங்க நிச்சயமாக மனிதர்களை ரொம்ப 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 சிறப்பான முறையில படைச்சு வச்சிருக்கிறோம். சோ இந்த மாதிரி நாங்க கேட்காமையே எவ்வளோ அழகான எவ்வளோ சிறப்பான விலை மதிப்பில்லாத நல்ல நல்ல நியமாக்களை எல்லாம் அல்லாஹ் எங்களுக்கு உயிரியல் ரீதியில தந்திருக்கிறான்றதை நாங்க யோசிக்கணும். பல ரீதியில தந்திருக்கிறான். நாங்க இப்ப இந்த ஹதீஸுக்கு பொருத்தமா எங்களுடைய பயாலஜியை மட்டும் நாங்க பார்க்கலாம். சோ கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, எங்களுக்கு ஒரு சின்ன ஒரு காய்ச்சல் வந்தாலோ, சின்ன ஒரு தலைவலி, சின்ன ஒரு தடுமல் வந்தாலோ நாங்க எவ்வளோ துடிச்சு போறோம். சுப்ஹானல்லாஹ், கையில ஒரு விரல்ல சின்னதா ஒரு கீரல் விழுந்தா கூட நாங்க எவ்வளவுக்கு தடமாறி போறோம்ன்றத கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு ஹதீஸ்ல சொன்னாங்க, மனிதர்கள் கணக்கெடுக்காம வேஸ்ட் பண்ற ரெண்டு விஷயம் உண்டு. அதுல ஒன்று நேரம், அடுத்தது தேகாரோக்கியம், அதாவது சுகாதாரம். உங்களுக்கு உங்களோட உடம்புல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தந்த சுகாதாரத்தை நீங்க வேஸ்ட் பண்றீங்கன்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. நாங்க எவ்வளவுக்கு நன்றி கெட்ட மனிதர்களா இருக்கிறோம்னு பார்த்தா, இப்பேற்பட்ட ஒரு பெரிய ஒரு நியமாக்கு கூட சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ்வை நினைச்சு அல்லாஹ்வை பயந்து தேங்க் பண்ணாதவங்களா தான் நிறைய பேர் உள்ளோம். எனவே இந்த ஹதீஸ் எனக்கும் உங்களுக்கும் நினைவூற்ற முதலாவது விஷயம் என்னன்னு சொன்னா, சின்ன 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 நியமாக்கள் எங்களை சுத்தி எங்களுக்குள்ள கூட நிறைய இருக்கின்றன. நாங்க அதை பத்தி யோசிச்சு பாக்குறதே இல்லை. அல்லாஹ் நாங்க கேட்காமலே எங்களுக்கு பல விஷயங்களை தந்திருக்கிறான். யா அல்லாஹ், எனக்கு இந்த நாள் எனக்கு இதயம் துடிக்கணும், எனக்கு இந்த நாள் ரத்தம் ஓடணும், இந்த நாள் என்னுடைய சுவாச பைகள் ஒழுங்காக வேலை செய்யணும்னு நான் ஒரு நாள் கூட கேட்டதில்லை. ஆனா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எனக்கு இதை எல்லாத்தையும் தாரான் என்று சொல்ற அந்த ஃபீலிங்கை நாங்க ஒழுங்கா தலையில உள்வாங்கணும். சுப்ஹானல்லாஹ், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நைட் எல்லாம் நின்று நின்று தொழுவாங்களாம். எவ்வளோத்துக்குன்னு சொன்னால் அவங்களுடைய காலெல்லாம் வீங்கி போகிற அளவுக்கு இரவுகளில் தொழுகையில் ஈடுபடுவாங்களாம். அப்போ அவங்கக்கிட்ட ஒரு நாள் கேட்கப்பட்டுச்சாம், யார ரசூலுல்லாஹ், உங்களுக்கு தான் முன்பின் பாவங்கள் எல்லாமே அழிக்கப்பட்டு சுவனம் கூட ப்ராமிஸ் பண்ணப்பட்டாச்சு தானே, அப்போ என்னத்துக்கு நீங்கள் இப்படி நைட்டில் கால் வீங்குற அளவுக்கு நீங்கள் தொழுவுறீங்கன்னு கேட்டதுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருப்பி கேட்டாராம், நான் அல்லாஹ்வுக்கு நன்றியுள்ள ஒரு அடிமையாக இருக்க வேண்டாமா அப்படின்னு கேட்டாராம். சுபஹானல்லாஹ், யோசிச்சு பாருங்க, அந்த நபிக்கே அந்த நிலைமை என்ன சொன்னா, சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், சுபஹானல்லாஹ், அவங்க ரஹ்மத்துல் லில் ஆலமீன். நான் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய சிறப்பு உங்களுக்கு சொல்ல தேவையில்லை. அவங்க நைட்ல கால் வீங்குற அளவுக்கு நின்று தொழுதுட்டு, நான் அல்லாஹுக்கு நன்றி செலுத்துவதற்கு தான் இப்படி செய்யறேன்னு சொல்றேன்னா, நானும் நீங்களும் எங்க இருக்கிறோம்ன்றத நாங்க யோசிச்சு பார்க்கணும். அதுதான் இந்த ஹதீஸ் எங்களுக்கு முதலாவது தரக்கூடிய ஒரு விஷயம். அடுத்தது சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்றாங்க, ரெண்டு பேருக்கு இடையில நீதி செலுத்துவதும், அதாவது ரெண்டு பேருக்கு இடையில சமாதானத்தை ஏற்படுத்தி நீதி செலுத்துவதும் சதக்காவாகும். இது ஹதீஸ்ல மட்டும் இல்ல, குர்ஆன்லயும் நிறைய இடங்கள்ல வருது. நான் ஒரு உதாரணம் உங்களுக்கு சொல்றேன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன்ல சொல்றான், இன்னமல் முஃமினூன இஹ்வா ஃபஅஸ்லிஹூ பைன அஹ்வைக்கும் வத்தகுல்லாஹா லஅல்லகும் துர்ஹமூன். நிச்சயமா முஃமின்கள் எல்லாருமே சகோதரர்கள், எனவே உங்கள் இரு சகோதரர்களுக்கு இடையில நீங்க சமாதானம் உண்டாக்குங்கள், மேலும் உங்கள் மீது கிருபை செய்யப்படும் பொருட்டு நீங்கள் அல்லாஹ்வை அஞ்சுங்கள். ஸோ வாழ்க்கையில பிரச்சனை படுற மக்களை பார்க்காதவங்க யாருமே இருக்க மாட்டாங்கன்னு தான் நான் சொல்லுவேன். அதுலேயும் ஒரு கசப்பான உண்மை என்னன்னு சொன்னால், எங்களை மெஜாரிட்டி, அதாவது பெரும்பான்மையானவங்க, யாராவது ரெண்டு பேருக்கு இடையில ஏதாவது பிரச்சனைன்னு சொன்னால், அல்லது ரெண்டு குழுக்களுக்கு இடையில ஏதாவது பிரச்சனைன்னு சொன்னால், அது என்னன்னு நல்லா அலசி தேடி பார்த்து எரியற நெருப்பில் இன்னும் கொஞ்சம் பெட்ரோலை ஊற்றுற வேலை தான் பார்ப்போமே தவிர, அவங்களுக்குள்ள சமாதானத்தை ஏற்படுத்தணுமே, அவங்களுக்குள்ள ஒரு நீதியை நாங்கள் ஏற்படுத்தணுமே என்று நினைக்கிறவங்க எங்களை விரல் விட்டு எண்ணக்கூடிய எண்ணிக்கையில தான் மக்கள் இருப்பாங்க. இது ஒரு கசப்பான உண்மை. ஆனா இஸ்லாம் எங்களுக்கு சொல்லித்தர விஷயம் என்னது, ரெண்டு பேருக்கு இடையில நீங்க நீதி செலுத்துறதும் தர்மமாகும். சுபஹானல்லாஹ், உங்ககிட்ட ஒரு பிரச்சனை கொண்டு வரப்படுது, அது உங்களோட வீட்டுக்குள்ள, உங்களுடைய இரத்த சொந்தங்களுக்குள்ள, உங்களது வீட்டு சுவர்களுக்கு நடுவில் நடந்தாலும் சரி, சமூக லெவலில் பொலிட்டிக்கல் லெவலில் நடந்தாலும் சரி, ஏதாவது ரெண்டு தரப்பினருக்கு இடையில ஒரு பிரச்சனை கொண்டு வரப்படுதுன்னு சொன்னா, அல்லாஹ்வின் பால் நீங்க திரும்பி அல்லாஹ் சொன்ன சட்டப்படி அவங்களுக்கு இடையில நீதியை ஏற்படுத்துறது, நல்லதை சொல்லி நீதியை ஏற்படுத்துறது சிஸ்டர்ஸ், இது ஒரு தர்மமாகும். இதை நாங்கள் ஒரு சதக்கான்னு சொல்லி பார்க்குற பார்வையே எங்ககிட்ட இல்ல. நாங்க எப்படி ஒரு கொஞ்சம் காசை எடுத்து இல்லாதவங்களுக்கு கொடுக்கறத சதக்கான்னு சொல்லி பிரெயின்ல அப்படி சேவ் பண்ணி வச்சிருக்கிறோமோ, அதே மாதிரி ரெண்டு பேருக்கு இடையில நீதி செலுத்துறத ஒரு சதக்கான்னு சொல்லி ஒரு பிக்சரை நாங்க இன்னும் போடல. அதை நாங்க நிச்சயமாக போட்டுக்கணும். நான் திரும்பவும் சொல்றேன் சிஸ்டர்ஸ், இந்த ஹதீஸினுடைய முக்கிய நோக்கம் என்னன்னு சொன்னா, சதக்கா செய்யறதுக்குரிய வழிகள், இது இது எல்லாம் கூட சதக்காவாக இருக்கலாம்ன்றதுக்குரிய உதாரணங்களை இந்த ஹதீஸ் காட்டி தருது. எனவே இதுல சிலவை உங்களுக்கு வந்து இப்போதைக்கு பொருத்தமானதாக இருக்கலாம், சிலவை நாளைக்கு தேவைப்படலாம், அல்லது எதிர்காலத்துல எப்பயாச்சும் உங்களுக்கு தேவைப்படலாம், இன்னொருத்தரவங்களுக்கு சொல்றதுக்கு கூட இது உங்களுக்கு உதவலாம். எனவே ரொம்ப கவனமாக கேளுங்க, எந்த ஒரு சின்ன விஷயத்தையும், எந்த ஒரு சின்ன நல்ல விஷயத்தையும் இதெல்லாத்துக்குமா அல்லாஹ் நன்மை தருவா நினைச்சு கைவிட்டுறாதுங்க. என்ன சொன்னா, எந்த ஒரு சின்ன விஷயத்திலையும் நீங்க உண்மையான நியாவோட பண்ற நேரம், அதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சதகாவா எடுத்துக்கொள்ளுவான். எவ்வளவுக்குன்னு சொன்னா, ரெண்டு பேருக்கு இடையில நீதி செலுத்துறத கூட, அதை மறந்துடாதீங்க. அடுத்தது வந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்றாங்க, ஒருவர் தமது வாகனத்தின் மீது ஏறி அமர உதவுவதும் அல்லது அவரது பயண சுமைகளை அதில் ஏற்றி விடுவதும் தர்மமாகும். அந்த காலத்துல எல்லாம் எங்களுக்கு தெரியும், இப்ப மாதிரி கார்ஸ் வெஹிக்கிள்ஸ் எல்லாம் இருக்குல்ல, சோ அவங்க மேபி எனது ஒட்டகத்துல போயிருப்பாங்க, அல்லது குதிரையில பயணம் பண்ணிருப்பாங்க, கழுதைக்கு மேல சுமையேற்றி இருப்பாங்க. அந்த மாதிரி ஒட்டகம், கழுதை, குதிரை எல்லாம் நாங்க இப்ப பாக்குறது இல்ல. மாறாக நாங்க இப்ப பாக்குறதெல்லாம் பஸ்ஸஸ் பாக்குறோம், கார்ஸ் பாக்குறோம், வேன்ஸ் பாக்குறோம், ஈவன் பிளேன்ஸ் பாக்குறோம், ஷிப்ஸ் பாக்குறோம். இந்த மாதிரி நிறைய விதமான வாகனங்களை நாங்க பார்க்கிறோம். சோ அந்த காலத்திலையும் சரி, இந்த காலத்திலையும் சரி, இந்த ஹதீஸ் எங்களுக்கு பொருத்தமானது. சுபஹானல்லாஹ், நாங்கள்லாம் ரோட்ல போற நேரம் பொதுவாகவே இந்த பஸ் ஸ்டாண்ட்ஸ்ல வந்து நாங்க பார்ப்போம், முதியவர்கள் இருப்பாங்க, கர்ப்பிணி தாய்மார்கள் இருப்பாங்க, ஈவன் வீக்கானவங்க இருப்பாங்க, நிறைய வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க பொதிகளோட, பஸ்ல ஏறிக்க முடியாம, அல்லது அவங்களுடைய வெஹிக்கிள்ஸ்ல கூட ஏறிக்க முடியாம இருக்கிறவங்களை பார்த்துட்டு அப்படியே பார்த்தும் பார்க்காத மாதிரி அப்படி போயிட்டே இருப்போம். ஆனா இஸ்லாம் எங்களுக்கு சொல்றது என்ன, அப்படி கூட உதவி தேவைப்படுற ஒரு சின்ன ஒரு விஷயம் இது. இந்த மாதிரி ஒரு வாகனத்தில் ஏறுறதுக்கும், அவங்களுடைய பொருட்களை வாகனத்தில் ஏற்றுறதுக்கும் நீங்கள் உதவுறது கூட சதக்காவாகும்னு சொல்கிறாங்க. சுபஹானல்லாஹ், யோசிச்சு பாருங்கள், என்னதுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாகனத்தில் ஏறுறவங்களை பற்றியும் வாகனத்தில் பொதிகளை ஏற்றவங்களை பற்றியும் பேசியிருக்கணுன்றதை நானும் நீங்களும் இந்த இடத்துல கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். ஸோ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்ல வர விஷயம் என்னன்னு சொன்னால், உங்கள்கிட்ட எதுவுமே இல்லைன்னு சொன்னாலும் யாருக்காவது உங்களை சுற்றி ஒரு உதவி தேவைப்படும், எங்கேயாவது ஒரு இடத்துல. ஸோ உதவுங்க. சுபஹானல்லாஹ், எங்களுடைய வீடுகளுக்குள்ள கூட ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவாம இருக்கிற ஒரு சமூகத்துல தான் நாங்க வாழ்ந்துட்டு இருக்கிறோம். எங்களுடைய தாய்க்கு எங்களுடைய உதவி தேவைப்படலாம், தந்தைக்கு தேவைப்படலாம், சகோதர சகோதரிகளுக்கு தேவைப்படலாம், குழந்தைகளுக்கு தேவைப்படலாம். நீங்க உங்களோட வேலையை நீங்க பாருங்க, நான் என் வேலையை நான் பார்ப்பேன்னு சொல்ற மென்டாலிட்டி தான் எங்களுக்கு நிறைய உண்டே தவிர, கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்றவங்களை பார்த்து அவங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ண போறது, அதுவும் நான் இதை அல்லாஹ் உனக்காக ஒரு சதக்காவாக செய்யறேன் என்ற எண்ணத்தோட ஹெல்ப் பண்ண போற மனநிலையில கொஞ்சம் பேர் தான் இருப்பாங்க. அந்த கொஞ்சம் பேர்ல நாங்களும் இருக்கணும் சிஸ்டர்ஸ். ஸோ இந்த ஒரு நசீஹாவ நான் எனக்கு முதலாவதும் அதற்கு பிறகு உங்களுக்கும் நான் சொல்லிக் கொள்றேன். அடுத்தது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன விஷயம் என்ன? நல்ல வார்த்தையும் தர்மமாகும், நல்ல வார்த்தை கூட தர்மமாகும். இதை வந்து நாங்கள் லாஸ்ட் வீக்கும் பார்த்தோம். சுபஹானல்லாஹ், எங்களுக்கு பல பேர் நல்ல விஷயங்களை லைஃப்ல சொல்லியிருப்பாங்க. ஒருத்தர் வந்து எங்ககிட்ட ஒரு நல்ல விஷயத்தை சொல்ற நேரம் நாங்கள் எவ்வளோ மனம் பூரிச்சு போயிருப்போம். அதே மாதிரி தான் நாங்கள் மற்றவங்களுக்கு நல்லது சொல்கிற நேரம் அவங்களுக்கும் மனம் பூரிக்கும். அவங்களும் எங்களை மாதிரியே மனிதர்கள் அப்படின்றத நாங்கள் உணர்ந்தெடுக்கணும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த சின்ன சின்ன விஷயங்கள் சிஸ்டர்ஸ் நீங்கள் வெளியில் போயிட்டு 1000 பேருக்கு பண்ண தேவையில்ல. உங்களோட வீட்டில், உங்களோட குடும்பத்தில், உங்களோட கணவனுக்கு, உங்களுடைய தாய் தந்தையருக்கு, உங்களுடைய சகோதர சகோதரிகளுக்கு, உங்களுடைய குழந்தைகளுக்கு, அண்டை வீட்டாருக்கு இதை நீங்கள் பண்ணுங்கள். உங்களால் ஏற்கனவே சொன்ன மாதிரி சுபஹானல்லாஹ் ஒரு ஒரு சின்ன விஷயம், நீங்கள் எப்படி இருக்கிறீங்கன்னு கேட்குறதுல கூட சுபஹானல்லாஹ் எங்களுக்கு நன்மை உண்டு அப்படின்னு சொன்னால், ஒரு நல்ல வார்த்தையை தாங்க துச்சமாக எடை போடக்கூடாது. நல்ல வார்த்தைன்னு சொல்கிறது அது மட்டும் இல்லை, யாராவது உங்களுக்கு சலாம் சொன்னால் அதுக்கு பதிலுக்கு சலாம் சொல்கிறது கூட ஒரு நல்ல வார்த்தை, விக்ரு பண்ணுறது கூட நல்ல வார்த்தை, நீங்கள் ஒரு நல்ல விஷயத்தை எட்டி வைத்து இதை செய்யுங்கன்னு சொல்கிறது கூட நல்ல வார்த்தை, தீமையை கண்டிங்களா அதை பண்ணாதீங்கன்னு சொல்கிறது கூட ஒரு நல்ல வார்த்தை. எனவே எத்தனையோ விதமான நல்ல வார்த்தைகள் உண்டு. உங்களால் அழகாக பேசலாம், அழகாக ரொம்ப அல்லாஹ்வுக்கு பொருத்தமான விஷயங்களை மட்டும் செய்யலாம், வார்த்தைகளை அளந்து அல்லாஹ்வுக்கு பொருத்தமான வழியில் இபாதாக்களாக இருக்கலாம், இன்ன பிற நல்ல விஷயங்களாக இருக்கலாம், இவற்றை நீங்கள் சதக்காவாக கண்டிப்பாக செய்து கொள்ள வேண்டும். அடுத்தது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஒருவர் தொழுகைக்கு செல்ல எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியும் சதக்காவாகும். தொழுகையை பத்தி நாங்க நிறைய பேசியிருக்கிறோம், குஷுவை பத்தி பேசியிருக்கிறோம். அது மட்டும் இல்ல, தொழுகையை வந்து எஸ்டாப்ளிஷ் பண்றத பத்தி, அதாவது தொழுகையை நிலைநிறுத்துதல் பற்றின ஒரு பெரிய கண்ணோட்டத்தை கூட நாங்க பார்த்திருக்கிறோம். இந்த தொழுகையில வந்து சுபஹானல்லாஹ் இது ஒரு இஸ்லாத்தின் தூணாக இருக்குது. அப்ப எவ்வளவு முக்கியமான ஒரு விஷயம்னு பாருங்க, அதுக்காக நீங்க எடுத்து வைக்கிற ஒவ்வொரு காலடியும் சதக்கா அப்படின்னு இஸ்லாம் சொல்ற அளவுக்கு எங்களுக்கு இஸ்லாம் எங்களுக்கு உயர்ச்சியை தந்திருக்கின்றது. நான் திரும்ப திரும்ப சொல்றேன் சிஸ்டர்ஸ், எதுவுமே எங்களுக்கு வந்து சதக்காவாக கவுண்ட் பண்ணப்பட மாட்டாது எங்களுக்கு சரியான இன்டென்ஷன் இல்லாமல் போனால். ஸோ எப்பவுமே எங்களுடைய நியாக்களை நாங்கள் உயர்த்தி வச்சுக்கணும். அடுத்ததாக கடைசியாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்ற விஷயம், தீங்கு தரும் பொருட்களை பாதையிலிருந்து அகற்றுவதும் ஒரு தர்மமாகும். நீங்கள் போகிற நேரம் தீங்கு தரக்கூடிய ஏதாச்சும் ஒரு பொருளை நீங்கள் வழியில் பார்க்குறீங்கன்னு சொன்னால் உங்களுக்கான சதக்காவின் வாய்ப்பு திறக்கப்பட்டது அப்படின்றத நீங்கள் நினைவில் வைத்துக்கணும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, ஈமானுக்கு பலவிதமான கிளைகள் உண்டு. அதில் ரொம்ப உயர்ச்சியான கிளை என்னன்னு சொன்னால் லா இலாஹ இல்லல்லாஹ்னு சொல்கிறது. ரொம்ப தாழ்மையான கிளை என்னன்னு சொன்னால் நீங்கள் பாதையில் போகிற நேரம் தீங்கு தரக்கூடிய பொருட்களை கண்டிங்கன்னா அதை நீங்கள் அகற்றுவதுன்னு சொன்னாங்க. ஸோ இந்த ஹதீஸ் விளக்கத்தை முடிச்சுக்கொள்றதுக்கு முன்னால் நான் இன்னொரு முக்கியமான விஷயத்தை சொல்லிக்க விரும்புகிறேன் சிஸ்டர்ஸ். இந்த ஹதீஸ்ல நாங்கள் ஆரம்பத்திலேயே பார்த்தோம், சூரியன் உதிக்கிற ஒவ்வொரு நாளும் மனிதர்கள் அவங்களுடைய எலும்பு மூட்டுகளுக்காக வேண்டி தர்மம் செய்ய வேண்டும். இதே கருத்தை சொல்ற இன்னொரு ஹதீஸும் உண்டு. ஒரு ஹதீஸ்ல அது ஒரு பெரிய ஹதீஸ், அதோட சுருக்கத்தை நான் உங்களுக்கு சொல்றேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதே மாதிரி சொல்லி ஒவ்வொரு எலும்பு மூட்டுக்காகவும் அதாவது நீங்க சதக்கா பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு ஹதீஸ்ல சொல்றாங்க, ஒவ்வொரு நாளும் துஹா தொழுகை தொழுவது வந்து அது எல்லாத்துக்கும் போதுமானதாகும் அப்படின்னு சொல்றாங்க. துஹா தொழுகை வந்து எப்போ தொழப்படுதுன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், ஒரு ரஃப் எஸ்டிமேஷனை நான் சொல்கிறேன், உலமாக்களுக்கு இடையில் இருக்கக்கூடிய ஒரு பொதுவான கருத்து, ஒவ்வொரு நாளும் சூரியன் உதித்து 20 நிமிடங்களுக்கு பின்னால் நீங்கள் அந்த தொழுகையை தொழ ஸ்டார்ட் பண்ணலாம். துஹருடைய டைமுக்கு ஒரு 20 மினிட்ஸுக்கு முன்னால், 20 நிமிஷங்களுக்கு முன்னால் நீங்கள் அந்த தொழுகையை தொழுகிறதை நிப்பாட்டிக்கணும். அதுதான் உங்களுக்குரிய டைம் ஸ்பேன். அதுக்குள்ளே நீங்கள் ஆக குறைந்தது வந்து 2 ரக்கா ஒவ்வொரு நாளும் தொழுதுக்கலாம். இதுதான் துஹா தொழுகை. ஸோ இந்த தொழுகை வந்து உங்களது தர்மத்துக்கு போதுமானதாகும் இன்னொரு ஹதீஸ்ல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்காங்க. அது மட்டும் இல்ல, இந்த தொழுகையை எப்படி தொழுகிறது, என்ன மாதிரி தொழுகிறதுன்றதை நாங்க கிட்டத்தட்ட 2 வருடங்களுக்கு முன்னால ஒரு செஷன்ல நாங்க தனியாகவே பார்த்தோம், அது உங்களுக்கு நினைவிருக்கும். ஸோ அதை பத்தி நான் திரும்பவும் விளக்கங்கள் சொல்ல விரும்பல. ஸோ சிஸ்டர்ஸ், இந்த ஹதீஸின் விளக்கத்தை முடித்துக் கொள்றதுக்கு முன்னால நான் முக்கியமான ஒரு விஷயத்தை சொல்லணும். நான் ஏற்கனவே இது சொன்ன விஷயம்தான், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களுக்கு திரும்ப திரும்ப காட்டி தர விஷயம் என்னன்னு சொன்னா, எங்ககிட்ட காசு பணம் எல்லாம் அளவுக்கு மீறி இருக்க தேவையில்ல சிஸ்டர்ஸ். ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயங்களும் தர்மமாக கணக்கிடப்படும். அதுலேயும் ஸ்பெஷலி வந்து நாங்கள் எங்களுடைய நீயாக்களை புதுப்பித்து வைத்துக் கொள்ள வேண்டும். எங்களால் முடிஞ்சளவு தர்மங்களை நாங்கள் ஒவ்வொரு நாளும் செய்து கொள்ள வேண்டும். இன்ஷா அல்லாஹ் இந்த ஒரு நசீஹாவோட இந்த பாட்காஸ்ட்டை நான் முடிச்சுக்கொள்கிறேன். அதே மாதிரி இன்ஷா அல்லாஹ் அடுத்த வாரம் உங்களை அடுத்த ஹதீஸ் விளக்கத்தில் சந்திக்கும் நோக்கத்துடன் உங்களிடமிருந்து சலாம் சொல்லி விடை பெற்றுக் கொள்கின்றோம். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி.